நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஆஸ்திரேலிய திரைப்படங்களை நாம் தமிழ் நேயர்களுக்கு அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி இது. இன்று நாம் முன்வைக்கும் திரைப்படம் லேடிஸ் இன் பிளாக். இதை இயக்கியிருப்பவர் ப்ரூஸ் பெரஸ்ஃபோர்ட். இந்த திரைப்படம் குறித்த அலசலை முன்வைக்கின்றவர் பிரிஸ்பேனின் 4EB தமிழ் ஒலியின் சங்கர் ஜெயபாண்டியன்.
இந்த மாதம் நாம் கேட்கவிருக்கும் திரைப்படம் 2018 வெளிவந்த லேடிஸ் இன் பிளாக் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ப்ரூஸ் பெரஸ்ஃபோர்ட். இந்த திரைப்படத்தில் நடித்தவர்கள் ஆஞ்சுரியா ரைஸ், ரேச்சல் டெய்லர், ஜூலியா ஆர்மாண்ட், ராயன் கார் மற்றும் ஷெயின் ஜாக்கப்சன். இந்த திரைப்படம் 1993 வெளிவந்த த விமன் இன் பிளாக் என்ற நாவலை தழுவி எடுத்த திரைப்படம். அந்த நாவலை எழுதியவர் மேடலின் செயின்ட் ஜான். இந்த லேடிஸ் இன் பிளாக் என்ற திரைப்படத்தின் ஒருவரி கதை சுருக்கம் அப்படி சொல்கிறதா இருந்தால், ஒரு பள்ளி மாணவி, அவங்க பள்ளி படிப்பை முடிச்சிருக்காங்க, தேர்வு எழுதியாச்சு, மதிப்பெண்ணுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு கடையில் வேலைக்கு சேர்றாங்க. மதிப்பெண் வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய லட்சியமான யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியில் போய் சேரணுங்கிறது அவங்களுடைய கனவு. இது நடக்குது. இதுக்கு நடுவில் அந்த ஒரு விடுமுறை காலத்தப்போ ஒரு கடையில் வேலைக்கு சேர்றாங்க, அவ்வளோதான் கதை. அந்த கடையில் இவர்கள் சந்திக்கும் நபர்கள் எப்படியெல்லாம் இந்த பெண்ணுடைய அனுபவத்தை விஸ்தரிக்கிறாங்கங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஆனால் 1959 சிட்னியில் நிகழ்வதாக இந்த கதையை அமைத்ததற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்குது. 1959 என்பது ஆஸ்திரேலிய கலாச்சார விழிப்புணர்வு நிகழ்ந்த காலகட்டம் அது. அதே போல தான் இந்த வகுப்பு வாரியான தடைகள் நீக்கப்பட்டதும் அப்போ தான். அதே போல் பெண் விடுதலை மற்றும் பெண்களுக்கான மறுமலர்ச்சி நிகழ்ந்ததும் அதே காலகட்டத்தில் தான். இந்த ஒரு பள்ளி மாணவியோட கதையை சொல்வது போலயே இந்த கதைக்கு பின்புலமாக இந்த சம்பவங்கள் எல்லாம் அதில் நிகழ்த்தி ஒரு கோர்வையாக காமிச்சிருக்கிறது. அந்த நாவல்லையும் சரி திரைப்படத்திலையும் சரி அருமையாக அதை கொண்டு வந்திருப்பாங்க. இதில் இந்த பள்ளி மாணவியாகிய லீசா வந்து கடையில் சந்திக்கிற ஒரு இன்னும் 3 பெண்கள், அவர்கள் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஒரு பங்களிப்பாக நிகழ்த்துறாங்க, இந்த பெண் எப்படியெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பங்களிப்பை நிகழ்த்துறாங்க, இதை தனிப்பட்ட அந்த 3 பெண்களுடைய ஒரு வாழ்க்கையை காமிப்பது தான் இந்த திரைப்படம். குறிப்பாக இந்த படத்தை பற்றி சொல்லும் போது, இந்த 1959 என்ற ஆண்டை தேர்ந்தெடுத்ததுனால ஒளிப்பதிவை வந்து மிக அபாரமாக இருக்குது. அந்த ஒளிப்பதிவாளருக்கு வந்து நிச்சயம் இந்த இடத்துல வந்து இதுக்கு இந்த படத்துக்கான பாராட்டு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கணும். சினிமாட்டோகிராஃபர் வந்து பீட்டர் ஜேம்ஸ் என்பவர் தான் இந்த திரைப்படத்துடைய ஒளிப்பதிவாளர். சில காட்சிகள் நம்மளுக்கு பார்க்கும்போது இது வந்து 1959 கிடச்ச ஏதோ ஒரு நியூஸ் ஃபுட்டேஜ் எடுத்து போட்டாங்களாங்கிற மாதிரி நம்மளுக்கு அப்படி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தியிருப்பார். அவ்வளோ காட்சி துல்லியமாக இருக்க போய் தான் எந்த இடத்துல நியூஸ் ஃபுட்டேஜ் இந்த ஃபைல்ஸ்ன்னு சிலது எடுத்து போடுவாங்க, பழைய டாக்குமெண்ட்லேருந்து எடுத்து அப்படியே போட்டுக்கலாம், முறையான அனுமதி வாங்கி சில திரைப்படங்கள் அந்த மாதிரியான காட்சிகள் வரும். அது மாதிரி வருதா இல்லை இவங்க இந்த படத்துக்காக ஷூட் பண்ணியிருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு துல்லியமாக தத்துருவமாக ஒளிப்பதிவு அமைஞ்சிருக்கு. ஒரு சில நிமிடங்கள் நம்மளுக்கு அப்படியே 1959 சிட்னியை நம்மளுக்கு பார்க்க கிடைச்ச வாய்ப்பாகவே இந்த படத்தை பார்க்கலாம். அவ்வளோ நல்லா ஒளிப்பதிவு அமைஞ்சிருக்கு. அதே போல் இசை, கிறிஸ்டோபர் கார்டன் அப்படிங்கிறவரோட இசை அபாரமாக இருக்குது இந்த திரைப்படத்துக்கு. நிறைய இடத்துல ரொம்ப இளையோடி போவதாகவும் சில இடத்துல உணர்வை பிரதிபலிப்பதாகவும் இருக்கும். ஒன்றும் இல்லை, அந்த லீசாங்கிற பொண்ணு வந்து இன்னொரு அவங்க கடையில் வேலை செய்கிற இன்னொரு பொண்ணுக்கு வந்து ஆனா கரீனின் புக்கை கொடுத்துருப்பாங்க. அந்த புத்தகம் அந்த ஆஸ்திரேலிய பெண்ணுகிட்ட எப்படி வளருதுங்கிறத மென்மையாக இசையிலே காமிச்சிட்டு வருவார். அந்த புத்தகம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அந்த புத்தகம் படித்த எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா கரீனினா வந்து அவ்வளோ அபாரமான நூல். அதை அந்த பெண் படிக்கும் போது என்ன மாதிரியான உளவியல் மேம்பாடு அடையிறாங்கிறத இசையிலேயே காமிச்சிருப்பார் இசையமைப்பாளர். அதில் அந்த தனிப்பட்ட முறையில் ஒரு பெண் வந்து ஒரு கணவனோட இருப்பாங்க, திடீர்னு அந்த கணவன் சொல்லாமல் எங்கேயோ போயிடுவார். அப்படி அந்த பொண்ணு எங்கே அந்த கணவன் எங்கே போனான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது அந்த பெண்ணுடைய தாயார் வந்து அந்த பெண்ணை சந்திப்பாங்க. அந்த இடத்துல வந்து வசனங்கள் வந்து குறுகிய வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு தாய் அப்படிங்கிறவங்க உலகம் பூரா ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க, தன்னோட பெண்ணுக்கு ஒரு ஆபத்தினோட வந்து நிற்கிறாங்க. சாதாரணமாக ஒரு அம்மா நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த வசன உரையாடல்.
Mom, so what's going on?
Frank's disappeared.
I knew something was up.
Since when? He didn't come home on Thursday. He wasn't at work on Friday. They don't know where he is either. I called the police and they said not to worry. They said people do it all the time, that I should call if he's not back in a week.
You two have a fight?
No.
Well, I don't know. He was always a bit on the peculiar side.
You don't like him?
I've never said that. But you wouldn't call him a livewire.
He's just shy, that's all. Growing up on the farm, he didn't have anyone to talk to. He's always been very inhibited.
Listen, Patty, I'll tell you this. No one understands men. We don't understand them and they don't understand themselves. They do these stupid things. In the end, they can't really manage by themselves. Men can't. He'll be back. Or he'll have me to answer to.
இதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, முதல் காட்சியிலேயே ஒரு சில நிமிடங்களில் நம்மளுக்கு வந்து அந்த ஆஸ்திரேலியர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே குடிபெயர்ந்தவர்களை எப்படி பார்க்குறாங்கங்கிற ஒரு பார்வையை நம்மளுக்கு கொடுப்பாங்க முதல் திரைப்படத்தின் முதல் காட்சியில். அதாவது மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே கொஞ்சம் ஒரு படி கீழே தான் இறக்கி அவங்க பேசுகிறாங்க. அவங்களோட சிந்தனையில் வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே குடிபெயர்ந்தவர்களுக்கு வந்து அவ்வளோ மரியாதை இல்லை, என்னதான் அவங்க உயரிய பதவியில் இருந்தாலும் அவங்க மைக்ரண்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தாழ்த்தி பார்க்குறாங்க அப்படிங்கிற எண்ணம் பிரதிபலிப்பாங்க. அந்த திரைப்படம் நகர நகர அந்த மாதிரி பேசின கதாபாத்திரங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களை பற்றிய மதிப்பு உயர்வதை இந்த திரைப்படத்தில் காமிச்சிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். நிகழ் திரைப்படத்தின் இறுதியில் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கடைசி காட்சியில் நடக்கிற விருந்தில் அது வந்து ரொம்ப சுவைப்பட காமிச்சிருக்கார் இயக்குனர். குறிப்பாக ஒரு காட்சியில் வந்து லீசாங்கிற அந்த பெண் வந்து அவங்க அம்மாட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க, அது ரொம்ப அருமையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் வேலையிலேருந்து வந்தோடனே அவங்க அம்மாட்ட வந்து நிகழ்ந்ததெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நாள் ஒரு தோழி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அங்கே ஒரு பையனை சந்திக்கிறாங்க. அந்த அம்மா கேட்பாங்க, யார் அந்த பையன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசினானே மைக்கேல்னு சொல்லி அப்படின்னா, இல்லை அவன் தான் என் கூட வந்து தேர்வு எழுதிட்டு மதிப்பெண்ணுக்காக காத்துட்ருக்கிறான் இல்லையா அவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ வந்து ஹங்கேரியன்னு சொன்னாங்கன்னா அவன் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறானே ஆஸ்திரேலியன் மாதிரி அப்படின்னு, ஆனால் அவன் இங்கே தானே பிறந்தான், ஓ அப்படின்னா அவன் ஆஸ்திரேலியன் தான் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிற காட்சி. அந்த வசன ஒரு வரியில் அவங்களோட ஏற்புத்தன்மை வளர்ந்துருக்குங்கிறத அந்த காட்சியில் காமிச்சிருப்பாங்க.
Now someone called Michael's called you up.
He's a boy, just done the leaving. His father drove me home Monday.
Oh, yes, on New Year's Eve. But you said he was Hungarian. He sounded Australian.
Well, he was born here.
Oh, well, in that case, I suppose he is Australian.
I suppose so.
இந்த மூன்று பெண்கள் ஒரு கதையை நகர்த்தி கொண்டு போகிறது, ஒரு கடையில் வேலை செய்கிற மூன்று பெண்களை பற்றிய கதை, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லும் போது, மகளிர் மட்டும்னு 1994 தமிழில் வெளிவந்த திரைப்படம், அது வந்து ஒரு ஆங்கில திரைப்படத்துடைய தழுவல்லது. 1980 வெளிவந்த காலின் ஹிகின்ஸ் அவர் இயக்கிய திரைப்படம், 9 to 5 அப்படின்னு ஒரு திரைப்படம். அதை தான் வந்து கமலஹாசன் தமிழ் ரசிகர்களுக்காக கதையை கொஞ்சம் மாற்றி அமைத்து எழுதியிருப்பாங்க. சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் அந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார் மகளிர் மட்டும். இந்த மூன்று பெண்களை பற்றிய கதைங்கும் போது நம்மளுக்கு இந்த படமும், அதாவது இந்த லேடிஸ் இன் பிளாக்கும் மூன்று பெண்களை பற்றிய திரைப்படம்னு நமக்கு அது கொஞ்சம் நினைவுபடுத்தும் அந்த நகைச்சுவை காட்சிகள் எல்லாம். ஆனால் ஒரு காட்சியில் அந்த பெண் மதிப்பெண் வந்துருச்சு, யூனிவர்சிட்டிக்கு போக போகிறாங்க, லீசா வந்து நினச்ச கனவை அடையிறா அப்படிங்கிற இறுதி காட்சியில் அந்த கடையுடைய மேலாளர் அந்த மேனேஜர் வந்து அந்த பெண்ணை கூப்பிட்டு, நீ ஜெயிச்சிருவன் எனக்கு தெரியும், நீ புத்திசாலியான பொண்ணு, யூ ஆர் அ கிளவர் கேர்ள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா, அந்த அவங்க வயது முதிர்ந்தவர்கள், இந்த பெண் இளம் பெண், இவங்கக்கிட்ட இவங்க கொஞ்சம் வயசானவங்க ஆனால் அனுபவம் ரொம்ப இருக்குது, இன்னும் அவங்க வாழக்கூடிய காலம் கம்மி தான், ஆனால் இந்த பெண்ணுக்கு வாழக்கூடிய காலம் நிறையா இருக்குது, அனுபவம் கம்மி தான். அப்படிங்கும்போது இந்த அனுபவ பரிமாற்றல் இருக்குது பாருங்கள், அந்த அனுபவம் முதிர்ந்த ஒரு பெண், எனக்கு வாழ இன்னும் காலம் இல்லை ஆனால் உனக்கு வாழ நிறையா காலம் இருக்குது, என் அனுபவத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குற அந்த வசனம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு.
Your results were no surprise to me.
Thank you.
You're a clever girl. I could see that. It's a pleasure to work with you. And I'll be sorry when you leave us. A clever girl. It's the most wonderful thing in all creation, you know? You must never forget that. So you go to university. Don't pass up any opportunities. You just go away and be as clever as you can. It's the best thing you could possibly do. You and all the clever girls in this city and the world. Yeah, we'd better get on and sell some cocktail frocks, hadn't we?
இந்த திரைப்படம் ஒரு கடையில் நிகழ்வதாக சித்தரிச்சிருக்கும் போது, இதை குறித்து தேடும் போது இந்த படத்தோடைய காட்சி அமைப்பை முதலையே நம்ம பேசியிருந்தோம். திரைப்படம் ஒளிப்பதிவாளருடைய திறமை ரொம்ப அபாரமாக இருக்கும் திரைப்படத்தில். அப்படி கடைக்குள்ளே நிகழும் காட்சிகள் வந்து ரொம்ப தத்துவமாக ஒரு கடையிலே எடுத்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி அதை பற்றி அதை குறித்த தகவல்கள் தேடும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் கிடச்சிது. இந்த திரைப்படத்தில் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நிகழ்வதாக வரும் காட்சிகள் எல்லாமே வந்து சிட்னி சிபிடியில் இருக்கிற டேவிட் ஜோன்ஸ் பில்டிங்கில் 7th floorல தான் வச்சு ஷூட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அந்த செவன்த் ஃப்ளோர் வந்து ரொம்ப நாளாக வந்து உபயோகப்படுத்தப்படாமல் இருந்ததுனால அது கிட்டத்தட்ட 1959 எப்படி இருந்ததோ அப்படியே இன்னும் அந்த செவன்த் ஃப்ளோர் மட்டும் இருக்குது. அந்த மொத்த ஃபிலிம் க்ரூவும் வந்து ஒரே நாளில் அந்த இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஷூட்டிங் அந்த ஷார்ட் மொத்தத்தையும் ஒரே நாளில் ஷூட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ இத்தனை நாள் பயன்படுத்தாமல் வச்சிருந்த செவன்த் ஃப்ளோரை வந்து ரெனோவேட் பண்ணி அவங்க புது இது கொண்டு வர போகிறாங்க பில்டிங்க்கு. அதை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரே நாளில் இந்த ஷூட்டிங் ஃபுல்லாக எடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பில்டிங் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான பார்வை தரணும், காட்சிக்கு அந்த மாதிரியாக தெரியணுங்கிறதுக்காக அவங்க வந்து அதை அந்த மாதிரி ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் வந்து இந்த முதல் காட்சியிலே வந்து சிட்னியோடைய நகரத்தை காமிப்பாங்க. அதில் வந்து இந்த ட்ராம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கும். அந்த ட்ராம் அப்படி போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த படம் நிகழ்வது வந்து 1959 நவம்பர் டிசம்பர் மாத காலத்தில் தான். டிசம்பர் கூட சொல்லலாம், ஏன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாத்தையுமே காமிப்பாங்க அதில். அப்படி 1959 சிட்னியில் ட்ராம்ஸ் இயங்கிட்டு இருந்தது தான் உண்மை தான். ஏன்னா அதுக்கு 2 ஆண்டுகளில் வந்து மொத்தமாக அதை நிறுத்திட்டாங்க. 100 ஆண்டுகளுக்கு கழித்து அந்த ட்ராம் சர்வீஸ் வந்து சிட்னியில் 25ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1961 முற்றாக நிறுத்தப்பட்டது. சரியாக 1959 அங்கே ட்ராம்ஸ் இயங்கிட்டு இருந்தது. அந்த ட்ராம்ஸை சரியாக இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்தோடைய கூடுதல் சிறப்பாக சொல்வது வந்து வசனங்கள் ரொம்ப அபாரமாக துல்லியமாக கணீர்னு ஒலிக்கும். அந்த ஹங்கேரியன் அவர்களுடைய பார்வையில் ஆஸ்திரேலியாவை பார்க்கும்போது இந்த நாடு எவ்வளோ சுபீட்சமான நாடு, எவ்வளோ வளம் மிகுந்த நாடு, இங்கே இருக்கிறவங்க எவ்வளோ தூரம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ங்கிறத அவங்க கண்ணு வழியாக பார்க்கணும். இந்த வாழ்க்கையை நம்மளுக்கு கிடச்சிருக்க வாழ்க்கையை வந்து நம்ம அவர்கள் பார்வை வழியாக பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்க அருமை புரியும் அப்படின்னு அந்த பெண் சொல்கிற வார்த்தையிலையும் சரி, அதே மாதிரி அந்த ஆண் ஒரு இடத்துல சொல்லுவார், நீங்கள் ஆஸ்திரேலியன்ஸ் வந்து ரொம்ப விசித்திரமான ஒரு மனிதர்கள், உங்களுக்கு வந்து இவ்வளோ வளம் இருந்தாலும் உங்கள் ஒருத்தங்களால் மட்டும்தான் சஃபர் பண்ண முடியுது. இங்கே எப்பயுமே சூரிய ஒளி இருக்குது, அந்த இந்த சூரிய ஒளி எல்லாத்தையும் மறைச்சிரும் தன்னை தவிர அப்படின்னு சொல்லுவார் ஒரு இடத்துல.
Australians are mysterious people. No one would guess that this is a place that people can also suffer. It is the constant sunshine. It hides everything but itself.
இந்த வரியை கேட்கும்போது கடையை பற்றியும் காமிக்கிறாங்க. இதே மாதிரி கடைகளை வச்சு எடுத்த தமிழ் திரைப்படம் யோசிக்கும் போது 2010 வெளிவந்த அங்காடி தெரு என்ற திரைப்படம் நினைவுக்கு வந்தது, வசந்த பாலன் அவர்களுடைய இயக்கத்தில். அந்த படத்தில் இந்த மாதிரி பெரிய பெரிய அங்காடி கடைகள் சென்னையில் தமிழகத்தில் இருக்கிற பெரிய அங்காடி கடைகளில் அவ்வளவு ஒளி மிகுந்த பிரகாசமான விளக்குகளுக்கு பின்னாடி நின்று வேலை செய்கிற மக்களுடைய வாழ்க்கை எவ்வளவு இருள் படிந்து இருக்குங்கிறத அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய விளக்கு அகல் விளக்கு இருந்தால் கூட அந்த திரிக்கு கீழே இருள் படிந்து தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த நபர் பேசின வார்த்தையில் அவ்வளோ சூரிய ஒளி எப்பயும் பிரகாசமாக இருக்கிற நாடு இது, அது எல்லாத்தையும் மறைக்குது தன்னை தவிர, இவ்வளோ வளம் கிடச்சும் உங்களால் சஃபர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிற மாதிரி நம்மளுமே நம்ம வாழ்க்கையை மறுபரிசீலனை பண்ணி பார்க்கணுமோ, இங்கே எல்லா வளங்களும் இருக்குது, எல்லா வரமும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, மகிழ்ச்சியாக தான் வாழ்கிறோமாங்கிற இந்த கேள்வி இந்த படம் நம்மளுக்கு எழுப்புது. இந்த படத்தோட நிறைவு காட்சியில் அந்த பெண் லீசா வந்து அவர்களுடைய கனவான பல்கலை படிப்புக்கு போகிறாங்க. அதே மாதிரி ஒரு பெண் நல்ல கணவனை அடைகிறாங்க, கணவனோடு இருக்கும் பெண் வந்து கருவுறுறாங்க, அப்படி எல்லாமே சுபமாக முடியுது. இந்த படம் நிச்சயமாக ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ட்ராமா காமெடி மூவின்னு சொல்லலாம். இந்த படத்தை இந்த மாதம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.